بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أنبيكوري سهودر هلي تايمار هلي سهودر هلي السلام عليكم ورحمة الله وبركاته. الله نوري فير الرلال نمذي இந்த தொடர் வகுப்பிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நாம் இன்று 44வது பெரும்பாவம், அதாவது சாபமிடுதல் என்ற இந்த பெரும்பாவத்தை இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். இதற்கு முன்னர் நாம் சென்ற வகுப்பிலே இறுதியாக கோல் சொல்லுதல் என்ற பெரும்பாவத்தை நாம் பார்த்தோம். எனவே இந்த பெரும்பாவங்கள் நாவோடு தொடர்புடையதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் ஒரு மனிதன் தனது நாவை பாதுகாப்பது என்பது அவனுக்கு சுவர்க்கத்துக்குரிய உத்தரவாதம் என்கின்ற அளவுக்கு நாம் செய்திகளை பார்க்கிறோம். ஒருவர் தனது நாவை பேணுவது, ஒருவர் நினைத்ததை விரும்பியதெல்லாம் பேசலாம், அவர் நாடியதையெல்லாம் பேசலாம், அவரை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று ஒருவர் பேசலாம். ஆனால் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்காக மறுமையில் அவர் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற இந்த உணர்வுகள் ஒரு மூமினிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, ஒரு வார்த்தை சில பொழுதுகளில் அவனுடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிவிடக்கூடியதாக மாறிவிடுகின்றது. அவ்வளவு பயங்கரமானவைகள் தான் ஒரு மனிதன் தனது நாவிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எனவே இந்த பெரும்பாவங்கள் இந்த தொடரிலே சாபமிடுதல் என்ற இந்த பெரும்பாவத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுடைய பண்பை பற்றி அவர்கள் சொல்கின்ற போது, ஒரு மூமின் எப்படி இருப்பான், ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், லைசல் மூமின் பித்தான் வலா பில்லான் வலா பில் ஃபாஹிஷ் வலா பில் பதி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மூமின், அதாவது பிறரை தரக்குறைவாக பேசக்கூடியவனாக, அவருடைய குடும்பத்தை, அவருடைய அந்த பின்னணி, அந்த மனிதனுடைய தன்மைகள், இவைகளை குறைத்து பேசக்கூடியவனாக, அதை ஒரு இழிவான ஒரு நோக்கிலே பார்க்கக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான். அதேபோன்று அவன் சபிக்கக்கூடியவனாக, சாபமிடக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான். அதேபோன்று மானக்கேடான வார்த்தைகளை வெளிப்படையாக பேசக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி ரசூலுல்லாங்க நீங்கள் இருக்காதீர்கள் அப்படி சொல்லலை, நீங்கள் இப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லவில்லை. எப்படி சொல்கிறாங்க, மூமின் என்றாலே இந்த பண்புகள் அவனிடம் என்ன செய்யாது, இருக்காது. ஒரு மூமின் என்றாலே இந்த பண்புகள் அவனிடம் இருக்காது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த சாபமிடுதல் என்ற இந்த பண்பு ஒரு மூமினிடம் இருக்கக்கூடாத ஒரு பண்பு. அது மாத்திரமல்லாமல் இது ஒரு பெரும் பாவம். இதை நாங்கள் எப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால், இது ஒரு சிறிய விஷயம் என்று நாங்கள் பார்க்கக்கூடாது. இதை எப்படி நாங்கள் ஒரு அற்பமான சிறிய விஷயமாக நாம் இதை கருதக்கூடாது. இது ஒரு பெரும் பாவமாக, பெரும் குற்றமாக இருக்கிறது. நீங்கள் புகாரியில் ஒரு செய்தியை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமினை சபித்தல் என்பது அவனை கொலை செய்வது போன்றாகும். ஒரு மூமினை சபித்தல் என்பது அவனை கொலை செய்வது போன்றாகும். அப்போ இது வந்து சாதாரண ஒரு எச்சரிக்கை கிடையாது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அப்போ கொலை என்பது எவ்வளோ எச்சரிக்கப்பட்ட ஒரு பெரும் பாவம். அப்போ அந்த பெரும் குற்றத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மூமினை சபித்தல் என்பது அவனை கொலை செய்ததற்கு சமம் என்று சொல்கிறார். அப்போ அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அப்போ இதன் மூலமாக என்ன நடக்குது? இந்த சபிக்கக்கூடியவனுடைய மறுமை வாழ்வு கேள்விக்குறியாகின்றது. அந்த வாழ்வு தான் என்ன செய்கிறது? அழிந்து போகிறது. அதனால் என் அருமை சகோதரர்களே, ஒரு மூமின் மிக நிதானமாக இருக்க வேண்டும் இந்த விடயத்தில். என் அருமை சகோதரர்களே, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் ஒரு மூமினை சபித்தல் என்பது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பானது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவை இந்த விஷயத்தில் ஒரு மூமின் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதேபோன்று மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இதுவும் புகாரியுடைய செய்திதான். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வ கிதாலுஹு குஃப்ருன். ஒரு மூமினை, ஒரு முஸ்லிமை ஏசுவதென்பது பாவமாகும். அதேபோன்று அவனை கொல்வதென்பது குஃப்ராகும், நிராகரிப்பாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இதில் வந்து ஏசுவது, அவனை திட்டுவதென்பது பாவம். இப்போ திட்டக்கூடியதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உச்சகட்டத்தில் இருப்பது தான் சாபம். ஒருத்தர் வந்து நாங்கள் ஏசுவது திட்டுவது என்பதில் ஒரு உச்சகட்ட நிலை என்பது தான் சாபம் என்பது. அப்போ இந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமை ஏசுவதை பாவம் என்பதை இந்த செய்தியிலே சொல்கிறார்கள், குறிப்பிடுகின்றார்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, எனவே சாபமிடுதல் என்பது தொடர்பான இந்த எச்சரிக்கைகளை நாம், இந்த செய்திகளை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த எச்சரிக்கைகளை ஒரு மூமின் விளங்கி, இந்த தவறு, இந்த பெரும் பாவம் என்னிடம் இருக்கக்கூடாது, இந்த பெரும் பாவத்திலிருந்து நாம் முழுமையாக விலகிவிட வேண்டும், எனது நாவு இதிலிருந்து பரிசுத்தம் அடைந்து விட வேண்டும், எனது நாவும் எனது உள்ளமும் இந்த பெரும் பாவத்திலிருந்து சுத்தமடைந்து விட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் அப்த இதா லஅன ஷைஅன். ஒரு அடியான் ஒன்றை சபிக்கிறான், ஒருவனை ஏதோ ஒன்றை அவன் சபிக்கின்ற போது அந்த லஅன சைதத்துல் லஅனது இல ஸமா, அந்த சாபம் வானத்தை நோக்கி செல்கிறது, வானத்தை நோக்கி உயர்ந்து செல்கிறது. அந்த வானத்துடைய வாயல்கள் என்ன செய்யப்படும்? மூடப்படும். அதற்காக வானத்தினுடைய வாயல்கள் மூடப்படும். அதன் பிறகு பூமியிலே அது சுற்றும், பூமியிலும் அதன் வாயல்கள் மூடப்படும். அதன் பிறகு வலது இடதென்று சுற்றி கொண்டிருக்கும். இறுதியில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், அதை வந்து யாரிடம் எவன் அந்த சாபத்தை இட்டானோ அவனிடமே அது வந்து மீளுகிறது. எப்போது தெரியுமா? அது உண்மையில் ஒருவரை சென்றடைவதற்கு தகுதி இல்லாததாக அந்த சாபம் இருக்குமாக இருந்தால், அவன் சபிக்கிறான், அவனால் சபிக்கப்பட்டது அதற்கு தகுதி இல்லாமல் இருந்தால், தகுதி அற்றிருந்தால் அந்த சாபம் அவனை வந்தடையும். அவனை எடுத்து பாருங்க, அவன் தனக்குரிய அழிவை தானே தேடிக்கொள்வது தான் இது. இது எப்படி இருக்குது? தனக்குரிய அழிவை தானே தேடிக்கொள்வது. இப்போ சில நேரங்களில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இப்போ எங்களோட வாழ்க்கையில் நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இதனுடைய பின்னணிகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன் இது வருது, இதனுடைய நிலைகள் என்ன, பலவிதமான காரணங்கள் இருக்கும். அப்போ இதில் இந்த பகுதி ஒன்று இருக்குது. எந்த பகுதி? ஒருவன் என்ன செய்கிறான்,
ஒருத்தனை சபிக்கிறான் அல்லது ஏதோ ஒன்றை சபிக்கிறான், இவனால் சபிக்கப்படுபவன் அல்லது சபிக்கப்படும் அந்த விடயம் தகுதியற்றதாக இருந்தால் அந்த சாபம் இவனை வந்து அடைகிறது. அதனால் எனக்குது இவனுடைய வாழ்க்கைத்தான் நெருக்கடிக்குள்ளாகிறது, இவனுடைய வாழ்க்கைத்தான் நெருக்கடிக்குள்ளாகின்றது. அருமையான சகோதரர்களை, இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமான மார்க்கம் என்று சொன்னால், நாம் ஒரு சகோதர முஸ்லிமுக்கு மறைவிலே பிரார்த்திக்கின்ற போது, சகோதர முஸ்லிமுக்கு நாம் மறைவிலே துவா செய்கின்ற போது எவ்வளோ சிறப்பு இருக்குதுன்னு பாருங்கள். அல்லாஹ் அவருடைய தலைக்கு மேல் ஒரு வானவரை அல்லாஹ் நியமிக்கிறான், நியமித்து அவர் சகோதர முஸ்லிமுக்கு கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அந்த மலக்கு ஆமீன் சொல்லுவார். அதற்கென்று ஒரு வானவர் நியமிக்கப்பட்டு அவர் அந்த தனது சகோதரனுக்காக கேட்கக்கூடிய துவாக்களுக்கு என்ன செய்வார், அவர் அந்த மலக்கு ஆமீன் சொல்லுவார். ஆமீன் சொல்வது மட்டுமல்ல, வலக்க பிமிசில், நீர் உமது சகோதரனுக்காக எதை கேட்கின்றீரோ அதுபோன்று உமக்கும் இருக்கிறது என்று அந்த வானவர் சொல்வார். அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில், அற்புதமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒருவன் சபிக்கக்கூடியவனாக இருப்பான் என்றால் அதை இஸ்லாம் விரும்பாது. இஸ்லாம் என்ன செய்யல, அந்த பண்பை விரும்பவில்லை. அதனால் தான் அதை என்ன செய்கிறது, அதை பெரும் பாவம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. என் அருமையான சகோதரர்களே, சபித்தல் என்றால் என்ன, சபித்தல் என்றால் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு அருளை விட்டு என்ன செய்வது, அவன் தூரமாகுவது, அந்த ரஹமத்தை விட்டு அவன் விரட்டப்படுகிறான், அதிலிருந்து வெளியேற்றப்படுகிறான், அதுதான் சாபம். அப்ப இந்த சபித்தல் என்பதை மார்க்கம் என்ன செய்யல, விரும்பவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபு ஹுரைரா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் வருகிறது, 6778 செய்தியாக வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்கப்படுகிறது, யா ரசூல் அல்லாஹ், உது அலல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்குகளுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். முஷ்ரிக்குகள் என்றால் இணை வைப்பாளர்கள் இல்லையா, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, இன்னிலம் உபாஸ் லஆனன், நான் சபிக்கக்கூடியவனாக நான் அனுப்பப்படலை, நான் வந்து சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, வைன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் ரஹ்மத்தாகத்தான் அருள் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் அருளாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், ஒமா அருசல்னாக்க இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்களுக்கு மட்டுமல்ல, ஆலமீன்டா மொத்த உலகத்துக்கும் அகிலத்துக்கும் அவர்களுடைய வருகை அருள் என்று தான் குர்ஆன் சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஷ்ரிக்குகளுக்கு எதிராக பிரார்த்திங்கன்னு வந்து கேட்குறாங்க, சஹாபாக்கள் வந்து சும்மா கேட்கல, அவ்வளோ நெருக்கடி தாங்க முடியாமல் அவர்களுடைய துன்பங்கள் இன்னல்கள் தாங்க முடியாமல் அப்படி தானே வந்து கேட்டிருப்பாங்க, சும்மா கேட்டிருப்பாங்களா, அந்த நெருக்கடிகளை தாங்க முடியாமல் தான் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் லஆன், சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் ரஹமத், அருளாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க, அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த முன்மாதிரி நமது வாழ்வில் இருக்க வேண்டுமா இல்லையா, எது நபி அவர்கள் ரஹமத்தாக அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த ரஹமத் எம்மிடம் இருக்க வேண்டும். ஏன், நாம் பிறர் மீது அந்த ரஹமத்தை காட்டும் போது அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு கிடைக்கும். நபி அவர்கள் சொன்னார்களா இல்லையா, நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு ரஹமத்து செய்கின்ற போது, அன்பு காட்டுகின்ற போது அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பண்புகளில். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியுடைய 6031 செய்தி, லம் யக்குனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கவில்லை என்றால் சப்பாவன், அவங்க ஏசக்கூடியவர்களாக திட்டக்கூடியவர்களாக இருக்கவில்லை. சிலர் எடுத்து பாருங்க, அவங்களோட வாயில் நல்ல வார்த்தையே இருக்காது, என்ன செய்யாது, நல்ல வார்த்தைகளே வராது இல்லைங்கச்சா, அந்த வாய்கள் வந்து திறந்தால் என்னதான் வரும், மோசமான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், மானக்கேடான வார்த்தைகள். சிலர் நினைக்கலாம் இது நாங்கள் நம் நண்பர்களுக்கு மத்தியில் இது பிரச்சனை கிடையாது, இல்லை அப்படி கிடையாது, நண்பர்களுக்கு மத்தியில் என்றாலும் அது கூடாது தான். சிலர் நினைக்கிறாங்க நாங்கள் நண்பர்கள் தானே, நண்பர்களுக்குள்ளே நாங்கள் எதையும் ஆயிரம் பேசிக்கொள்வோம் அப்படி நினைக்கிறாங்க. இல்லை என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அந்த பண்பு இருக்கவில்லை. அப்போ நாங்கள் நண்பர்களாக இருந்தாலும் நல்ல பழக்க வழக்கங்கள் தான் இருக்க வேண்டும், நண்பர்களாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பேச்சுக்கள் தான் இருக்க வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்கள் சில நினைக்கிறாங்க, நட்பு சுட்டி பரவல்ல, நான் அவரோடு அப்படி தான் பேசுவேன். சிலர் என்ன சொல்லுவாங்க, அவர் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் என்ன நான் அவரோடு அப்படி தான் பேசுவேன். இல்லை, கூடாது. இது என்னது மார்க்கம், இதை விரும்பவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரு மூமின் அப்படி பேச மாட்டான்னு சொல்கிறாங்கண்டா, அது நண்பர் மற்றவர்கள் என்று விதிவிலக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மூமின் வந்து மனக்கேடானவற்றை பேச மாட்டான் என்று சொல்கிறாங்கண்டா, அதில் ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு போட்டாங்களா? நண்பர்கள் அதே போன்று அவருடைய நெருங்கியவர்கள் அப்படி விதிவிலக்கு போடல. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மூமின் யாருடனும் அப்படி பேச மாட்டான். அப்போ இரவே நறுமையான சகோதரர்கள் சிலர் நினைக்கிறாங்க, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் நெருங்கிய நண்பராக இருந்தா அப்படி பேசுறதுலாம் தவறு கிடையாது. இல்லை, நறுமையான அது ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டம், தவறான ஒரு கண்ணோட்டம். அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் நாங்கள் எதை பேசினாலும் பதியப்படும். நாங்கள் எந்த வார்த்தையை பேசினாலும் அது பதியப்படும். இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் எப்போதும் மோசமாக தவறாக பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இந்த கெட்ட வார்த்தைகளை நமது பெற்றோர்கள் பக்கத்தில் இருந்தால் பேசுவோமா? நினச்சி பாருங்க, மரியாதைக்குரியவர்கள் நாம் வந்து மதிக்கக்கூடிய யாராவது பக்கத்தில் இருந்தால் பேசுவோமா? பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்? அவங்க மதிக்கத்தக்கவங்க. தாய் பக்கத்தில் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறார்கள், அது மதிக்கத்தக்கவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது கேட்குமென்றதால் பேச மாட்டோம். அப்போ அல்லாஹ் வந்து நாங்கள் பேசுகிறத செய்மெடுக்கிறானா இல்லையா? அல்லாஹ் நாம் பேசக்கூடியவற்றை செய்மெடுக்கிறானா இல்லையா? பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரப்புல் ஆலமீன் செய்மெடுத்து கொண்டிருக்கிறான். அவன் யாவற்றையும் கேட்கக்கூடியவன் அந்த ரப்புல் ஆலமீன். அப்போ அல்லாஹ் கேட்கிறான் என்ற அந்த வெட்க உணர்வு ஒருவனுக்கு வர வேண்டுமா இல்லையா? ஒரு மூமினாக இருந்தால் அவனுக்கு அந்த வெட்க உணர்வு அடையுது. நான் பேசுகின்ற இந்த வார்த்தையை அல்லாஹ் செய்மெடுக்கிறானே, அல்லாஹ் இதை கேட்கிறானே. அப்போ எனது தாயை விட தந்தையை விட நான் யாரையெல்லாம் மதிக்கிறேனோ இவர்களை விட பல மடங்கு ரப்புல் ஆலமீன் யாரு? உயர்ந்தவன், அவன் கண்ணியத்துக்குரியவன். அப்போ அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த அசிங்கமான அருவறுப்பான வார்த்தைகளை பெற்றோர்கள் மதிக்கத்தக்கவர்கள் கேட்பதை நாம் விரும்பவில்லை என்றால் இதை விட பல மடங்கு நாம் எதை விரும்ப வேண்டும்? அல்லாஹ் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாது அப்படி என்ற விருப்பம். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படியான இந்த தவறான போக்குகள், கண்ணோட்டங்கள், நண்பர்கள், நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி என்பதெல்லாம் என்ன செய்ய, தவறான ஒரு கணிப்பீடு. நாங்கள் யாரோடும் நல்ல முறையிலே பேசக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராக இருக்கவில்லை? அவர்கள் சப்பாப் ஏசக்கூடியவர்களாக, திட்டக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலா ஃபஹாஷ். ஃபஹாஷ் என்னது? நான் இப்போ சொன்ன மாதிரி அசிங்கமான வார்த்தைகள், மானக்கேடான வார்த்தைகள், அருவறுப்பான வார்த்தைகள். இல்லைங்கஜா, நமது மொழியில் சொல்கிறேன் என்ன சொல்லுவாங்க, தூசணம் இப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக அல்லாஹுடைய ரசூல் என்ன செய்யல, இருக்கவில்லை. நம்ம சமூகத்தில் நீங்கள் பார்க்கலாம், சில நேரங்களில் சண்டைகள் என்று வந்தால் அந்த பக்கத்துக்கே போகலாம் இருக்கும். சரி, பார்த்தீங்களா, சில ஊர் சண்டைகள், தெரு சண்டைகள் எல்லாம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கமே போக முடியாது. அந்த அளவுக்கு என்னது அசிங்கமான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் தாராளமாக அள்ளி கொட்டப்படுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த நிலையேன், அப்போ இந்த ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னார்களே, மூமினிடம் இந்த பண்பு இருக்காது, ஒரு மூமின் இப்படி ஒரு மானக்கேடான வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை பேச மாட்டான் என்ற இந்த ஹதீஸ்களை ஒரு மூமின் விளங்குவான் என்றால் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டான். அதிலே இன்னும் சொல்கிறார்கள், வலா லஆனன், நபி அவர்கள் சபிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்தியும் நமக்கு எதை சொல்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த உயர்ந்த பண்பை சொல்கிறது. புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 6024 ஒரு செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை யூதர்கள் கொஞ்சம் பேர் வந்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள், அஸ்ஸாமு அலைக்கும். எப்படி சொன்னார்கள்? அஸ்ஸலாம், லாம் அப்படின்னு செஞ்சாங்க, லாம வந்து கட் பண்ணிட்டு விளங்காத மாதிரி அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க, நபிக்கு என்னது அழிவு, மௌத்தை பிரார்த்தித்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்க, இது ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கக்கூடாதுன்னு ஒரு முறையில் தான் இவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, வாழைக்கும் என்றார்கள். வாழைக்கும் என்ன, என்னது நீங்கள் எதை பிரார்த்தித்தீர்களோ அது உங்களுக்கும், நீங்க எனக்கு சலாமா பிரார்த்தித்திருந்தால் உங்களுக்கு சலாம், நீங்க எனக்கு அழிவை பிரார்த்தித்திருந்தால் உங்களுக்கும் என்று வாழைக்கும் என்று மட்டும் சொன்னார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை விளங்கினார்கள். ஆயிஷா என்ன செய்தாங்க, இவங்க அஸ்ஸலாமு என்று சொல்லல, அஸ்ஸாமு என்று தான் சொன்னார்கள். நபி அவர்களுக்கு இது புரியவில்லை போலன்னு அவங்க நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறாங்க? ஆயிஷா அப்படி நினைத்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வஅலைக்கும் அஸ்ஸாமு வல்லனா என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் வாழைக்கும் கூட நிறுத்திட்டாங்க. ஆயிஷா என்ன செய்தார்கள்? வஅலைக்கும் அஸ்ஸாமு வல்லனா, உங்கள் மீது அழிவும் சாபமும் உண்டாகட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மகளன் யா ஆயிஷா, ஆயிஷாவை என்னது, கொஞ்சம் அமைதியாக நீங்கள் அமைதி அடைங்க அப்படி சொல்கிறாங்க. அமைதி அமைதி மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் சில அமைதியை பேணுமாறு சொல்கிறார்கள், நிதானத்தை பேணுமாறு சொல்கிறார்கள். இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்த ஃபில் அம்ரி குல்லி, அல்லாஹ் அனைத்து விடயங்களிலும் மென்மையைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்ப கேட்குறாங்க, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை உங்களுக்கு நீங்கள் கேட்கவில்லையா? அவர்கள் என்ன எதை சொன்னார்கள்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால தான் நான் அவர்களுக்கு வாலைக்கும் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் சலாத்துக்கு பதில் சொன்னால் வாலைக்கும் சலாம் என்று சொல்லுவாங்க, அல்லது அதை விட அழகாக பதில் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே என்ன சொன்னாங்க, வாலைக்கும் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? நீங்கள் பிரார்த்தித்த அழிவு அது உங்களுக்கும் சேரட்டும். இதில் நீங்கள் எடுத்து பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த கோபம் உணர்வு இருக்குதே, இது வந்து ஒரு மூமினிடம் வர வேண்டியது. ஏன்? அல்லாஹுடைய ரசூலுக்கு அழிவை பிரார்த்திக்கின்ற போது ஒருத்தன் கோபப்படலாம், அவன் மூமி கிடையாது, அப்படியே இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அழிவு ஒருத்தன் பிரார்த்திக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் அழிய வேண்டும் என்று சொல்லும் போது ஒருத்தனுக்கு கோபம் வரலண்டா, அவன் மூமினே கிடையாது. அப்போ ஆயிஷாவுடைய கோபம் என்னது? நியாயமானது. அந்த கோபம் நியாயம், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய கணவர். நறுமையான சகோதரர்களே, அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே லானத்தை பிரார்த்தித்த போது நபி அவங்க அதை என்ன செய்யல, விரும்பலை. யூதர்கள் யாரெண்டா எதிரிகள், இஸ்லாத்துடைய எதிரிகள், முஸ்லீம்களுடைய எதிரிகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரிகள். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத்தை, அந்த கூடுதலான வார்த்தையை பயன்படுத்துவதை விரும்பவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது உங்களுக்கு எதை எடுத்துக்காட்டுது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு ஒரு உயர்ந்த பண்போடு நடந்து கொண்டார்கள். ஏன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், பல சந்தர்ப்பங்களில் இந்த வரம்புகளை மீறுவோம். எங்கே யாராவது நம்மை திட்டினால், நம்மை ஏசினால், நம்மோடு சண்டை போட்டால் என்ன நடக்குது, இந்த வரம்புகள் எல்லாம் மீறி இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு மூலையில் அப்படி தூக்கி வைத்துட்டு இவர் என்ன செஞ்சிடுவார், இவர் பழைய பாணியில் ஆரம்பித்து விடுவார். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இது ஃபா பில்லத்தி ஹி அஹ்சன் சொல்கிறான் இல்லையா. நீங்கள் வந்து தீமையை கொண்டு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தடுத்து நிறுத்தாமல் அதை நீங்கள் நன்மையை கொண்டு தடுத்து நிறுத்தினீங்கன்னா மிக என்ன செய்யும், அது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும், அது நல்ல ஒரு முறையாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. ஆனால் இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இறங்குறதுல இவர் பல மடங்கு கீழே இறங்குறார். என்ன செய்யறான், அவன் வந்து ஒரு 10 வீதம்னா இவர் 20 வீதம் கீழே இறங்கி அவனை விட தரம் கெட்டு பேசக்கூடிய நிலைகள். இப்படி ஒரு மூமின் இருக்கக்கூடாது. ஒரு மூமின் இருக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன் என்ன சொல்றான், வைதா ஹாதபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா, அறிவியினர்களை மடையர்களை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் சலாம் என்று ஏன் விலகி போவாங்கண்டா, இந்த பண்பு இருக்க வேண்டும். அவன்ட நிலைக்கு இறங்கக்கூடாது. யார் நிலைக்கு இறங்கக்கூடாது? ஜாஹிலுடைய நிலைக்கு ஒரு மூமின் இறங்கக்கூடாது. அந்த நிலைக்கு இறங்கக்கூடாது இந்த வசனம் சொல்லுது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் நமக்கு சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் புகாரில் ஒரு செய்தியை பார்க்கலாம், 6769 செய்தியாக இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது ஒரு அன்சாரிய பெண்மணி, அந்த அன்சாரிய பெண்மணி வந்து என்ன செய்கிறாங்க, அந்த அவர்களுடைய ஒட்டகம் அது அடம் பிடிக்கக்கூடிய அந்த நிலையில் அப்படி இருக்கும்போது அதை சபித்தார்கள். வல ஃபலானத்தஹா, அந்த ஒட்டகத்தை சபித்தாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்டுச்சு, அவங்க சபிக்கிறது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இது கேட்டது. கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தெரியுமா, ஹுதூமா அலைஹா, ஒட்டகத்துக்கு மீதுள்ள ஒட்டகத்தின் மீது எல்லா பொருட்களையும், உங்களுடைய அந்த பயணத்துடைய பொருட்கள் இருக்குமா இல்லையா, அதையெல்லாம் எடுத்துருங்க, அதெல்லாம் என்ன செய்யுங்க, அதெல்லாம் எடுத்து விடுங்கள். வதஊஹா, அதை விட்டு விடுங்கள். ஃபைன்னஹா மல்ஊனா, இப்போ அந்த ஒட்டகம் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறாங்க, ஒட்டகத்தை வந்து நீங்கள் சபித்து விட்டு என்ன செய்யக்கூடாது, ஒட்டகத்து மீது உங்களை பொருளை வைக்கக்கூடாது, அதில் நீங்கள் ஏறி பயணிக்கக்கூடாது, பொருளை எடுத்துடுங்க, ஒட்டகத்தில் நீங்கள் ஏறக்கூடாது, அதை விட்டுடுங்க. அவங்க என்ன நடந்து தான் வர வேண்டி வந்துச்சு, அவர்கள் நடந்து தான் வர வேண்டி வந்தது. ஏன் காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தை சபிப்பதை கூட என்ன செய்யல, விரும்பவில்லை. அங்க ஒட்டகத்தை என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள். சில நேரம் நீங்க எடுத்து பாருங்க, சிலர்கள் சம்பந்தம் இல்லாம தன்னுடைய வாகனத்தை சபிப்பார்கள், அது ஸ்டார்ட் ஆகல அதை சபிக்கிறது. இப்படி ஒவ்வொன்று எதை எடுத்தாலும் சபிக்கக்கூடிய அந்த போக்கு. இங்க ஒட்டகத்தை சில நீங்க எடுத்து பாருங்க, சிலர்கள் என்ன செய்வாங்க, அதாவது கணவன் மனைவியை சபிக்கிறான் என்று சொன்னால், இந்த ஹதீஸின் படி பார்த்தீங்கன்னா, அப்போ எப்படி அப்போ நீங்கள் திரும்ப அந்த மனைவியோட நீங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்கள்? ஒரு மனைவியை கணவன் சபிக்கக்கூடியவனாக இருப்பார் என்றால், அல்லது ஒரு மனைவி கணவனை சபிக்கக்கூடியவனாக இருப்பார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி அந்த ஒட்டகத்திலே பயணிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்போ இதே போன்று இன்னும் ஒரு செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பிரயாணத்திலே என்ன செய்கிறார்கள், ஒருவர் அதுவும் ஒரு பெண்மணி, அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தை சவித்து விடுகிறார்கள். சவித்து விட்டவுடன் எப்படி, அல்லாஹும் அல் அன்ஹா, யா அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை நீ சபிப்பாயாக என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லா துசாஹிபுனா நாகத்துன் அலைஹா லஅனா, அந்த சபிக்கப்பட்ட அந்த ஒட்டகம் எம்மோடு இந்த பயணத்தில் இருக்கக்கூடாது, எம்மோடு இந்த பயணத்தில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துது, யாருக்கு இந்த எச்சரிக்கை, யார் சபித்தாங்களோ அவங்களும் தான் எச்சரிக்கை இல்லையா, யார் சபித்தார்களோ அவர்களுக்கு தான் எச்சரிக்கை. ஏன், நீங்கள் ஒட்டகத்தில் இருந்து வேலையும் வாங்குறீங்க, வாங்க வேண்டிய வேலையும் வாங்கிட்டு அதை என்ன செய்யறது, சபிக்கிறது, அதை சபிக்கிறது. நறுமையான சவால், இவ்வளோ உரிமைகள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இதனால தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அவங்க யாரு, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்துக்கே அவர்கள் அருட்கொடை. என் அருமை சகோதரர்களே, அதே போன்று மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம், அதாவது சேவல் கூவுகிறது, சேவல் கூவக்கூடிய அந்த சப்தத்தை ஒருவர் கேட்டபோது என்ன செய்கிறார், அவர் அந்த சேவலை சபிக்கிறார். சில என்னது, ஒருத்தர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் எடுக்கும்போது அப்படி சேவலுடைய சத்தம் கேட்டால் சில நேரங்களில் சபிக்கலாம், அப்படி சபித்து விடுகிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், லா தல் அன்ஹு, அதை சபிக்காதீர்கள், ஃபஇன்னஹு யதுஉ இலஸ்ஸலா, அது தொழுகைக்கு தான் அழைக்குது, அது தொழுகைக்கு அழைக்கிறது என்று சொல்கிறார்கள் என்ற செய்தி அகமதில் பதிவாக இருக்கிறது. இந்த செய்தியை சஹிஹான தரத்திலே பல அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அப்போ எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அப்போ நான் ஏன் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சாபம் என்பது சிலருடைய வாழ்க்கையில் அன்றாட ஒன்றாக மாறிவிட்டது, அன்றாட ஒரு விஷயமாக, எதற்கெடுத்தாலும் சபிக்கக்கூடிய அந்த முறை, எதற்கெடுத்தாலும் சபிக்கக்கூடிய நிலை. சுபானா, நாங்கள் இந்த அரபு மொழி எடுத்து பாருங்க, அரபு பேசக்கூடிய மக்களிடத்தில் காணுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பண்பு என்ன, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு உரையாடல் நடக்கும் போது அதில் அதிகமாக துவாக்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதிகமாக நீங்கள் எதை பார்க்கலாம், ரெண்டு பேர் பேசுகிறாங்கன்னு சொன்னால், அந்த ரெண்டு பேரில் உரையாடல் நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்யும் எடுத்தீங்கன்னு சொன்னால், அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்குள்ள நிறைய துவாக்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக, பரக்கத்து செய்வானாக, உங்களுடைய பெற்றோர்களுக்கு, இப்படியான வார்த்தைகள் நிறைய வருவதை நீங்கள் பார்க்கலாம். இது உண்மையில் வந்து எவ்வளோ வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ நினச்சி பாருங்கள், ஏன்னா ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு பிரார்த்திப்பது என்பது எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பண்பு இது. ஆனால் அதே நேரத்தில் நம்மில் சிலருடைய நிலை இதுக்கு நேர்மாற்றமாக தலைகீழாக இருக்கும். என்னது, வாயை திறந்தால் என்னது, ஏசக்கூடிய திட்டக்கூடிய முறையில். சில பெற்றோர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிள்ளைகளை அழைக்கும் போதே மோசமாக தான் அழைக்கிறது. பிள்ளைகளை அழைக்கும் போது என்னது, நல்ல வார்த்தைகளை கொண்டு அழைக்கிறது இல்லை, மோசமான வார்த்தைகளை கொண்டுதான் பிள்ளைகளை அழைப்பது. இப்படியே பிள்ளைகளை திட்டக்கூடியவர்கள், ஏசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள், அப்போ இந்த நிலைகள் இதனால், அதனால் அந்த பிள்ளைகளுடைய இவ்வுலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை கூட என்ன செய்யலாம், அதனால் இல்லாமலாகிவிடலாம். ஏன், பெற்றோர்களுடைய பிரார்த்தனைகள், துவாக்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த மோசமான நிலையிலிருந்து நாம் நமது நாவுகளை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், ஷைத்தான் யாரு, ஷைத்தானை பொறுத்தவரையில் அவன் சபிக்கப்பட்டவன் இல்லையா, கியாமத்துடைய நாள் வரை அந்த இபிலிஸ் மறுமை வரை அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் அந்த இபிலிஸுடைய விஷயத்தில் கூட நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம், அபூதாவுதில் ஒரு நாள் ஒரு நபித்தோழர் அபில் முலே அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு செய்தியில் ஒரு அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் ஒட்டகத்திலே இருக்கிறேன், அந்த ஒட்டகம் அப்படியே இடர ஆரம்பிக்கிறது, அப்போது நான் ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் என்று சொன்னேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் அப்படி சொல்லக்கூடாது, ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அப்படி சொல்வதன் மூலம் ஷைத்தான் ஒரு வீட்டை போன்று பெரிதாகி விடுகிறான். ஷைத்தான் ஒரு வீட்டை போன்று பெரிதாகி அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நான் இவனை வீழ்த்தினேன் என்றுதான் அவன் சொல்கிறான். அதற்கு மாற்றமாக நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள், பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். அப்படி சொல்வதன் மூலம் ஷைத்தான் ஒரு கொசுவை போன்று இழிவடைந்து போய்விடுகிறான், இழிவடைகிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவன் இப்லீஸ் என்பவன், அவனுடைய சந்ததி அந்த ஷைத்தான்கள் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். அது மாற்று கருத்து கிடையாது, மறுமை வரை சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு அருளை விட்டு தூக்கி எறியப்பட்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தையை நீங்கள் நேரடியாக பிரயோகிக்காமல் எதை பிரயோகிக்க வேண்டும், பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு என்ன நோக்கம், உங்களோட ஷைத்தான் இழிவடைய வேண்டும், அதான் நோக்கம், ஷைத்தான் இழிவடைய வேண்டும். ஷைத்தான் இழிவடைவதுதான் உங்களோட நோக்கம் என்று சொன்னால் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, எப்படி ஷைத்தான் நாசத்தை தள்ளுவிட்டோம் அப்படி சொன்னீங்கன்னா, ஷைத்தான் ஒரு வீட்டை போன்று பெரிதாகி விடுகிறான். அவன் சொல்கிறான், எனது பலத்தை கொண்டு நான் இவனை வீழ்த்தினேன் என்று சொல்கிறான். இது தேவையா உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். அப்படி சொல்வதன் மூலம் அவன் ஒரு கொசுவை போன்று சிறுமை அடைந்து இழிவடைந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி இப்லீஸுடைய விஷயத்திலே இப்படி ஒரு நடைமுறையை, ஷைத்தானுடைய விஷயத்திலே இப்படி ஒரு நடைமுறை இஸ்லாம் சொல்லுதண்டா, நமது சகோதர முஸ்லீமை நாம் எப்படி சபிக்கலாம், சகோதர முஸ்லீமை நாம் எப்படி சபிக்கலாம், நமது பிள்ளைகளை, நமது மனைவியை அல்லது ஒரு மனைவி கணவனை எப்படி சபிக்கலாம்? எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு மோசமான பண்பு என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போன்று நீங்கள் புகாரியில் 304வது செய்தியில் பார்க்கலாம், அபு சயீதுல் ஹுதிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாளுடைய தினம் பெண்கள் பகுதியில் வந்து உரை நிகழ்த்துகின்ற போது பெண்களுக்கு என்ன சொன்னாங்க, யா மஅஷரன் நிசா, பெண்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்கள், தசத்தக்ன, நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாங்க பெண்களுக்கு சதக்காவை ஆர்வப்படுத்துகிறாங்க, தர்மத்தை ஆர்வப்படுத்துகிறாங்க. இதில் ஆண்கள் நினைக்கூட சதக்கா செய்யணும், யார், பெண்கள் மட்டும்தான், நமக்குரியதில் அப்படி விளங்கக்கூடாது. பெண்களுக்கே இப்படி சொல்லப்படுதுன்னா இதை விட பல மடங்கு ஆண்கள் செய்ய வேண்டும் தான் பொருள், ஏன்னா சம்பாதிக்கக்கூடிய ஆண்களாக தான் இருக்கிறார்கள். அப்போ பெண்களுக்கு ரசூலுல்லாங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களை அதிகமாக நரகத்தில் கண்டேன், பெண்களை நான் அதிகம் நரகத்திலே கண்டேன். அப்போ என்ன அவங்க கேட்குறாங்க, ஏன் யார் சொல்லலாம், என்ன காரணம், அவர்கள் சொல்கிறார்கள், துக்ஸிர்ன லன், நீங்கள் லானத்தை சாபத்தை சபிப்பதை அதிகப்படுத்துகிறீர்கள், அதிகமாக சபிக்கிறீங்க, அதிகமாக சபிக்கின்றீர்கள். இதில் வந்து ஒருவர் ரெண்டு பேர் விதிவிலக்காக இருந்தாலும் என்னது, பெரும்பான்மை வைத்தால் என்ன செய்யப்படும், தீர்ப்பு செய்யப்படும். அப்போ இந்த பண்பெனது பெண்களிடம் அதிகம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வதக்ஃபுர்னல் அஷிர், அதே போன்று கணவன் செய்கின்ற உபகாரங்களை எல்லாம் என்னது மறந்து நன்றி கெட்டவர்களாக பேசிவிடுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த செய்தியை நீ எடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை பெண்களுக்கு ஆர்வப்படுத்துகிறார்கள், ஆர்வப்படுத்தி விட்டு சொல்கிறார்கள், நீங்கள் பெண்களை நான் அதிகம் நரகத்திலே கண்டேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் காரணத்தை கேட்கும் போது என்ன சொன்னார்கள், நீங்கள் அதிகம் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அப்போ இது என்ன பண்பு, இது என்ன பண்பு, நரகத்துக்கு கொண்டு போகிற ஒரு மோசமான பண்பு, இது என்னது, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மோசமான ஒரு பண்பு. இது ஒரு ஆண்ட இருந்தால் அவனுக்கு அது பொருந்தும், அப்படிதானே, இது இந்த பண்பு மோசமான பண்பு ஒரு ஆணிடம் இருக்கும் என்றால் அவனுக்கும் இந்த எச்சரிக்கை பொருந்தும் என்றுதான் நாம் இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நிலையிலிருந்து நாம் நமது நாவுகளை சுத்தப்படுத்த வேண்டும், அல்லாவிடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும், யா அல்லாஹ் இந்த மோசமான கெட்ட பண்பிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனது நாவை பாதுகாத்து விடு, எனது உள்ளத்தை பாதுகாத்து விடு என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி மிக கடுமையான எச்சரிக்கையாக வருகிறது. ஏன் நரகத்துக்கு அதிகம் செல்வதற்கு, பெண்கள் அதிகம் செல்வதற்கு இது காரணமாகிறது என்று சொன்னால், இதே எச்சரிக்கை ஆண்களுக்கும் பொருந்தும், இவர்கள் இந்த தவறை விடுவார்கள் என்று சொன்னால். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, இந்த சபிக்கக்கூடியவர்கள், இந்த மோசமான பண்பை உடையவர்கள் என்ன பாக்கியங்களை எல்லாம் இழப்பாங்க என்று பார்த்தீங்கன்னா, முஸ்லீமில் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அந்த செய்தியில் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், லா யகூனூன அல்லஆனூன், சபிக்கக்கூடியவர்கள் மறுமையில் அவங்களுக்கு கிடைக்காத ரெண்டு பாக்கியம், ஒன்று என்னது, அவர்கள் ஷுஃபா, அவர்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது. பரிந்துரை செய்வதற்கு அவங்களுக்கு அவகாசம் கிடையாது. பரிந்துரை என்பது எவ்வளோ தேவை அந்த நாள் இருக்குது, நினச்சி பாருங்கள், இந்த உலகத்திலே எவ்வளோ அது தேவைப்படுது. பரிந்துரை என்பது எவ்வளோ இடங்களில் தேவைப்படுது, அதை வச்சு எவ்வளோ சாதிக்கிறாங்க. நறுமை சகோதரர்களை, மறுமையுடைய நாள், அந்த நாளில் ஒரு மூமினுடைய ஷஃபாத் என்பது எவ்வளோ உயர்ந்தது. அதன் மூலம் அவன் தனது குடும்பத்தில் நெருங்கியவர்கள் இப்படி பலரை அவனுக்கு பாதுகாப்பதற்கு இது என்ன செய்யும், உதவியாக இருக்குமா இல்லையா? அவனுடைய நெருக்கமானவர்கள், நெருங்கியவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை அனுபவிக்கும் போது அந்த நிலை வரக்கூடாது. அப்படி வருமாக இருந்தால் அதிலிருந்து அவர்களை காப்பதற்கு என்னுடைய ஷஃபாத் மறுமையில் என்ன செய்யும், உதவியாக இருக்கும். ஆனால் இந்த பாக்கியத்தை யார் இழப்பார்கள் என்றால் சபிப்பவர்கள். உலகத்தில் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அவர்கள் சபிக்கக்கூடியவர்களாக, சாபமிடுகின்ற இந்த பண்புடையவர்களாக இருந்தால் மறுமையில் அவர்களுக்கு ஷஃபாத் என்ற அந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ்விடத்தில் அப்போ எவ்வளோ ஒரு உயர்ந்த சிறந்த மறுமையில் எவ்வளோ தேவையான ஒரு விஷயம். அருமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த நாளில் காசு பணம் சொத்து செல்வங்கள் எதுவும் பயனளிக்காத அந்த நாளில் இதுதான் பயனளிக்கும். இதென்ன பயனளிக்கும், நன்மைகள் பயனளிக்கும், அதே போன்று இவைகள் பயனளிக்கும். அப்போ இதுக்கு அவருக்கு பாக்கியம் கிடையாது. அடுத்து என்ன, வலா சுஹதா அயோமல் கியாமா, மறுமையில் அல்லாஹ் வந்து உங்களை என்ன செய்யறான், உங்களை கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்துறான் என்று வச்சா அது எவ்வளோ பெரிய பெருமை. அல்லாஹ் வந்து உங்களை என்ன செய்யறான், சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துறான். இப்படி சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவது என்பது எவ்வளோ ஒரு உயர்வு சிறப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மறுமையில் இவர்கள் சாட்சியாளர்களாக நிறுத்தப்பட மாட்டார்கள், இவர்களுடைய சாட்சிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எனவே இந்த பாக்கியங்களை இழப்பவர்களாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சபிக்கக்கூடியவர்கள். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை காற்றை சபித்த ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், அதை சபிக்காதீர்கள், சபிக்கக்கூடாது, ஏனென்றால் ஃபஇன்னஹா மஅமூரா, அது அல்லாஹ்வுடைய கட்டளையைத்தான் நிறைவேற்றுகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையைத்தான் நிறைவேற்றுகிறது என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த தலைப்பிலே நாம் விளங்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், இந்த சாபமிடுதல் என்பது ஒரு பெரும்பாவம். இந்த பெரும்பாவத்திலிருந்து நாம் முழுமையாக விலகிக்கொள்ள வேண்டும். நமது நாவுகளை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நாவினால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளில் இதுவும் ஒன்று. நாவினால் நிறைய மோசமான விளைவுகள் ஏற்படும். அவனுடைய மறுமை வாழ்க்கையில் அவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுவதற்கு நாவு பிரதானமான காரணமாக இருக்கிறது. இந்த நாவுடைய ஆபத்துகளில், இந்த நாவுடைய பயங்கரங்களில் ஒன்றுதான் சாபம் இடுதல். எனவே நறுமை சகோதரர்களே, ஷைத்தான் என்ன செய்வான், சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக ஆக்கி கோபத்தை ஏற்படுத்தி கோபமான நிலைகளை உருவாக்கி என்ன செய்வான், இந்த சாபம் இடுதல் இப்படியான வார்த்தைகளை ஒருவனுடைய நாவிலிருந்து வெளிப்படுத்துவதற்கு ஷைத்தான் எல்லா முயற்சிகளையும் செய்வான். அதன் மூலம் என்ன நடக்குது, அவனுக்கு எத்தனையோ பாக்கியங்கள் இல்லாமலாகிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் அடுத்த ஒரு பகுதி, இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. அது என்னவென்று சொன்னால், இப்போ நாங்கள் பார்த்தோம், ஒரு மூமின் சபிக்கக்கூடாது, இந்த பண்பு ஒரு மூமினிடம் இருக்கக்கூடாது, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை, அந்த பண்பு அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருக்கவில்லை என்பதையெல்லாம் பார்த்தோம். இதில் அடுத்த ஒரு பகுதி இருக்குது என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சிலரை சபித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். சொல்லாங்க சிலரை சபித்தாங்கன்னு பார்க்குறோமே என்று சொன்னால், இதில் நாம் மிக தெளிவாக புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறும் போது, ஒருவன் அல்லாஹ் வரம்புகளை போட்டிருக்கிறான், ஹுதூதுகளை போட்டிருக்கிறான், அந்த ஹுதூதுகளை மீறுகின்ற போது, அல்லாஹ் தடுத்தவற்றை ஒருவன் செய்கின்ற போது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சபிக்கிறார்கள் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தனிப்பட்ட விஷயம் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட விஷயங்களில் அவர்கள் மன்னித்தார்கள். அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து பாருங்க, எவ்வளோ மன்னித்தார்கள், மன்னித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ரப்புடைய விஷயம், ரப்புடைய கட்டளை மீறப்படும் போது அல்லது அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்கின்ற போது அங்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, மார்க்கத்தை சட்டத்தை செயல்படுத்துவார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சிலரை சபிக்கிறாங்க. நீங்கள் ஹதீஸ்களை நிறைய எடுத்து பார்க்கலாம். அப்படியான செய்திகளுடைய பட்டியலை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நிறைய செய்திகள் அதிலே வருகிறது. அந்த அடிப்படையிலே நீங்கள் ஏன்னா இது நாங்கள் பெரும் பாவங்களோட தலைப்பில் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறோம். விரிவாக சொல்வது நோக்கம் அல்ல, இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக மட்டும் சொல்கிறேன். ஏன்னா வேறு வேறு தலைப்புகள் இந்த செய்திகள்லாம் தொடரப்பட்டிருக்குது, வேறு வேறு பெரும் பாவங்களுடைய தலைப்போடு சம்பந்தப்பட்டிருக்குது. புகாரில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 5973 செய்தியில் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், பாவம் பெரும் பாவங்களில் பெரும் பாவங்களில் ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தும் போது ஒருவன் தனது பெற்றோரை சபிப்பது பெரும் பாவம், பெற்றோரை சபிப்பது சுபஹானல்லாஹ். அதாவது நீங்கள் நினச்சி பாருங்க, ஒருவன் தனது பெற்றோரை சபிக்கிறான்னு சொன்னான், தனது தாயை சபிக்கிறான்னு சொன்னான், தனது தந்தையை சபிக்கிறான்னு சொன்னால் இது பெரும் பாவம். மிருகங்களே சபிக்கக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம், காற்றை சபிக்கக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இப்படி சொன்ன மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒருத்தன் என்ன செய்கிறான், தன்னை பெற்றெடுத்த தாயை தந்தையை சபிக்கிறான்னு சொன்னால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு பெரும் குற்றம், இது ஒரு பெரும் பாவம். அப்போ ரசூலுல்லாஹி இதை அக்பருல் கபாயிர் என்று சொல்கிறார்கள். அதில் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, எப்படி ஒருத்தன் சபிப்பான், அப்படி ஒரு தனது தாயை தந்தை எப்படி அவன் சபிக்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அவன் என்ன செய்வான், ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை வரும்போது அடுத்தவன் தாயை தந்தை இழுத்தான் பேசுவான், அவன் அதுக்கு பதில் என்ன செய்வான், இவனுடைய தாயை தந்தையை தான் எடுத்து பேசுவான். நாங்கள் இது எல்லா மொழியிலும் இதை பார்க்குறோம், எந்த மொழி எடுத்து பார்த்தீங்கனாலும் விதிவிலக்குகின்ற அளவுக்கு இதுதான் இருக்குது. முதலாவது அங்கே தான் இருக்கிறது, ஒரு பிரச்சனை வரும்போது ரெண்டு பேருக்கு மத்தியில் எங்கே இழுக்கிறாங்க, அங்கே தாய் தந்தையில் தான் கை வைக்கிறான். அப்போ எல்லாருமே ஆன சகோதரர்களே, இப்படி கை வைக்கிறதால என்ன நடக்குது, இவன் அவன்ட தாயை தந்தை ஏசுவான், அவன் இவன் ஏசுவான், அதெல்லாம் என்னது, தனது தாயின் தந்தையும் அவன் சபித்துக் கொள்கிறான். நீங்கள் குரானில் பார்க்கலாம், அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் என்னது, நீங்கள் ஏனைய கடவுள்கள் ஏனைய மதங்கள் அவங்க வழிபடுறாங்களா இல்லையா, அவர்களுடைய அந்த வழிபாடு அதெல்லாம் பொய், போலியானதெல்லாம் தெரியுது, எல்லாம் அசத்தியம். ஆனால் ஏனைய கடவுள்களை நீங்கள் வந்து ஏசக்கூடாது என்று ஏன் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் ஏன் சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள ஏசக்கூடாது என்று, என்ன காரணம், நீங்கள் அப்படி ஏசினால் ஃபயசுப்புல்லாஹ் அதுவும் பிகைர் இல்ம், அவர்கள் ஞானம் இல்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் பகைமையில் அல்லாஹுவை ஏசுவார்கள். நீங்கள் வந்து அவனை ஏசிட்டு போயிடலாம், ஆனால் திரும்பி அவன் என்ன செய்வான், ரப் அல்லாஹ் ஏசுவான், அது சாதாரண விஷயம் அது. அப்போ எனவே அல்லாஹ் இங்கே ஏன் தடுக்கிறாத, அது போலியானது நல்லா தெரியுது, அவர்கள் வணங்கக்கூடியவைகள் போலியானவைகள் அசத்தியம் என்று தெரியுது, ஆனால் ஏசக்கூடாது, ஏன் ஏசக்கூடாது, அப்படி ஏசுவதன் மூலம் அவன் திருப்பி அல்லாஹ் ஏசுவான். அப்போ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, அவன்ட தாயை தந்தை ஏசக்கூடாது, ஏசினா அவன் திருப்பி உங்களோட தாயை தந்தை ஏசுவான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சொல்கிறாங்க, இப்படி அவன் தனது தாயை தந்தை அவன் நேரடியாக ஏசாட்டியும் இப்படி செய்வான், இந்த மாதிரி வேலையை பார்ப்பான், பார்த்து அவன் தனது தாய்க்கும் தந்தைக்கும் என்ன செய்வான், அந்த திட்டை எடுத்து கொடுப்பான். அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தவர்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தவர்கள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜால், அதாவது பின் நிசா, பெண்களுக்கு வந்து ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்கள், அதே போன்று ஆண்களுக்கு ஒப்பாக செயல்படக்கூடிய பெண்கள் ரசூலுல்லாஹ் சபித்தாங்க. ஒரு ஆண் ஒரு ஆணாக இருக்க வேண்டும், ஒரு பெண் பெண்ணாக இருக்க வேண்டும். இப்படி இவர்கள் ஒரு பெண் ஆணாக நடப்பதற்கு முயற்சிக்கும் போதும் அல்லது ஒரு பெண் ஆணாக நடப்பதற்கு இப்படி முயற்சிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்தார்கள். இது அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்த இடங்கள். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு ஆணை போன்று ஆடை அணிகின்ற பெண்ணையும் ஒரு பெண்ணை போன்று ஆடை அணிகின்ற ஆணையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அதே போன்று பச்சை குத்துகின்ற பச்சை குத்துமாறு வேண்டுகின்ற அதே போன்று என்ன செய்யக்கூடியவர்கள் அதாவது தங்களுடைய அல்லாஹ்வுடைய படைப்பில மாற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் அதே மாதிரி ஒட்டுமூடி வைப்பவர்கள் அதற்காக வேண்டுபவர்கள் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை எல்லாம் சபித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சபிப்பானாக யாரை, திருடக்கூடியவனை திருடனை சபிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சபித்திருக்கிறார்கள். இப்படியாக நீங்கள் ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய செய்திகள், மதுபானத்தை அருந்தக்கூடியவன், அதை பிழியக்கூடியவன், அதை விற்கக்கூடியவன், வாங்கக்கூடியவன், அதை சுமக்கக்கூடியவன், இப்படி இதில் சம்பந்தப்படக்கூடியவர்களையெல்லாம் என்ன செய்தார்கள், அல்லாஹ் சபிப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்படி நிறைய பாவங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவைகளெல்லாம் பெரும் பாவங்கள். இப்படி சாபத்தில் வரக்கூடியவைகள் எல்லாம் எது பெரும் பாவங்கள். வட்டியை உண்ணக்கூடியவன், வட்டியை வாங்குவவன், கொடுப்பவன், அதை எழுதுபவன், அதற்கு சாட்சியாக இருப்பவன், இவர்களையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். லஞ்சம் கொடுக்கக்கூடியவன், வாங்கக்கூடியவனை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அந்த ஹரம் என்ற அந்த புனித பகுதியில், அந்த புனித பகுதியில் எவர்கள் பிதத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார்களோ அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, மலக்குகள் சபிப்பானாக, ஒட்டுமொத்த மனித சமுதாயம் அவர்களை சபிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சபித்த பாவங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் நீங்கள் எடுத்து எப்படி புரிய வேணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ் தடுத்தவைகளை மீறும் போது இந்த எச்சரிக்கைகள் அல்லாஹ்வுடைய ரசூல் போட்டிருக்கிறாங்கன்னா அதிலிருந்து ஒருவர் முழுமையாக என்ன செய்ய வேண்டும், விலகி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இன்னும் சபித்தவங்களோட பட்டியலை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது சோகமான நேரம், சோகம்டா மரணம், இப்படியான பிரிவில் வந்து சோகம் கவலை ஏற்படும். அதற்காக என்ன செய்கிறார்கள், மொட்டை போடுகிறார்கள், மொட்டை போட்டுக்கொள்கிறாங்க. எதுக்கு, கவலைக்காக, கவலைக்காக மொட்டை போடுகிறார்கள் என்று சொன்னால், அல்லது என்னது தங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களை எல்லாம் என்ன செய்தார்கள், அதே மாதிரி சப்தமிட்டு ஓலமிட்டு அழுகின்றார்கள் என்றால் இவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று தனது மனைவியோடு ஒருவர் முறைகேடாக உறவு கொள்கிறான் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்தார்கள். அதே போன்று அல்லாஹ் அல்லாஹருடைய பெயரை கொண்டு அறுக்கின்றார்களா, அவுலியாக்கள்கிட்ட பேரில் அறுக்கிறாங்களா, நபிமார்கள்ட பேரில் அறுக்கிறாங்களா, மலக்குகள்கிட்ட பேரில் அறுக்கிறார்களா, அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, ஓரின சேர்க்கை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்தார்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், தனது சகோதரனை, சகோதரின் பக்கமாக ஒரு ஆயுதம் அல்லது ஒரு கத்தி, இந்த கத்தி ஒரு ஆயுதம் போன்ற ஒன்றை ஒரு என்ன செய்யறான், நீட்டுகிறான். ஒரு சண்டையில் சச்சரவில் இருக்கலாம், சில நேரங்களில் பரிகாசத்துக்காக கூட இருக்கலாம். இப்படி இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஃபைனல் மலாயிக்கத அன்ஹு, வானவர்கள் அவனை சபிக்கிறார்கள். அந்த நேரத்தில் வானவர்கள் அவனை சபிக்கிறார்கள். இவைகள்லாம் என்னது, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ இப்படியாக நாம் இங்கே என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில், மரணம் அந்த பிந்திய நாட்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன், நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் வணக்கஸ்தலங்களாக ஆக்கினார்கள், சபித்தார்கள். அப்போ எனவே இங்கே நாம் என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், இங்கே ஒரு முக்கியமான சட்டத்தை நாம் விளங்க வேண்டும். என்ன சட்டம் என்று சொன்னால், பொதுவான சாபம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. என்ன பொதுவான சாபம், திருடக்கூடியவர்களை சபிப்பானாக. ஏன்னா ஹதீஸில் ஆதாரம் இருக்குது இல்லையா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அலா லஅனத்துல்லாஹி அலல் ஆலமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் பார்க்குறோம் இல்லையா குர்ஆன்ல, இப்படி வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்தாங்க, அந்த பாவம் செய்யக்கூடிய திருடர்கள், திருடர்களை சபித்தார்கள். அப்போ எனவே இப்படி பாவங்களை செய்யக்கூடியவர்களை பொதுவாக சபிக்கலாம், அதுக்கு என்னது இந்த ஹதீஸ்களில் அங்கீகாரம் இருக்குது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சபித்தாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணமாக காட்சி அளிக்கக்கூடிய பெண்கள், இப்படியாக அதாவது ஆண்களை தவறான அந்த மோசமான அந்த உணர்வுகளின் பக்கம் இழுக்கக்கூடிய நடத்தை உள்ள இப்படியான பெண்களை சாபத்துக்குரியவங்க என்று ரசூல் நாங்கள் சொன்னார்கள், அவர்கள் சபிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே பொதுவாக சபித்தல் என்பதை மார்க்கம் அனுமதிக்குது. யார, திருடர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், பொய்யர்கள் மீது சாபம், இப்படியான சாபம் என்பது மார்க்கம் அனுமதித்தது. ஆனால் தனித்து ஒருவரை சபிக்கின்ற போது, தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறது, ஒருவரை சபிப்பது என்பது என்ற விஷயத்தில் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படி என்பது நாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் பரிகாசமாக பேசக்கூடிய ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழருடைய விஷயம், அவர் என்ன செய்வார், அவரிடத்தில் என்ன தவறான பழக்கம் இருந்துச்சுன்னா, அவர் மதுபானம் அருந்தக்கூடியவராக இருந்தார். அவர் என்ன செய்வார், அதிகம் மதுபானம் அருந்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இவர் வந்து பல முறை ரசூலுல்லாஹிட்ட கொண்டு வந்து அடிக்கப்படுகிறார்கள், அடிக்கிறாங்க அவருக்கு. ஒரு முறை என்ன செய்கிறார்கள், ஒருவர் அவரை சபித்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரை நீங்கள் சபிக்க கூடாது, அவரை நீங்க சபிக்க கூடாது, ஏன், அவர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறார் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் என்ன விளக்கம் எடுக்கிறாங்கடா, இப்ப ரசூலுல்லாஹ யாரை சபித்தாங்க, மதுபானம் அருந்தக்கூடியவங்களை சபித்தாங்க ரசூலுல்லாஹ. நாங்கள் ஹதீஸை பார்த்தோம், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மதுபானத்தை அருந்தக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானான்னு சொல்றாங்க. ஆனா தனிப்பட்ட ஒருத்தர் சபிக்கிறது ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, விரும்பல, ரசூலுல்லாஹ் அதை தடுக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். அப்ப என்ன செய்யறது, தனிப்பட்ட ஒருவரை சபிப்பது என்பதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஒருத்தன் ஒரு தவறு செய்யறது நீங்க பாக்குறீங்க, என்ன செய்யலாம், நீ உனக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் இப்படி சொல்லக்கூடாது, உனக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்லக்கூடாது. மாறாக இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்திருக்கிறார்கள் சொல்லலாம், இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்திருக்கிறார்கள் என்று என்ன செய்யலாம், மதுபானம் குடிக்கக்கூடிய ஒருத்தனை பாக்குறீங்க, நீங்க என்ன சொல்லலாம், உன்னை அல்லாஹ் சபிப்பானாக சொல்லக்கூடாது, உன்னை அல்லாஹ் சபிப்பானாக சொல்லக்கூடாது. மாறாக எப்படி சொல்லலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் மதுபானத்தை அருந்தக்கூடியவர்களை சபித்திருக்கிறார்கள், திருடக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்திருக்கிறார்கள், வட்டியை வாங்குபவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்திருக்கிறார்கள், வட்டியை கொடுப்பவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்திருக்கிறார்கள். இப்படி என்ன செய்யலாம், சொல்லலாம். அதற்கு மாற்றமாக நாம் நேரடியாக சபிக்கக்கூடாது, ஏனென்றால் அவருடைய நிலை எப்படியாகும் நமக்கு தெரியாது. அவர் நல்ல ஒரு மனிதராக மாறி, சிறந்த ஒரு மனிதராக மாறி என்ன செய்யலாம், அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். இப்போ அடுத்து நமது நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், நமது நோக்கம் என்னவென்று சொன்னால், பாவம் செய்யக்கூடியவனை இன்னும் பாவத்தில் தள்ளிவிட்டது நமது நோக்கமா, அல்லது அவனை பாவத்திலிருந்து அவனை வெளியெடுத்து அவனை விடுவிப்பது நோக்கம், எது நோக்கம் நமது நோக்கம் என்னது, அவனை பாவத்திலிருந்து விடுவிக்க வேணும். இப்போ பாவத்தில் அவனை விடுவிக்கிறது இப்படியான சபிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி நடக்குமா, அவன் இன்னும் அதை துணிஞ்சு செய்வான், அவன் என்ன செய்வான், துணிஞ்சு அவன் வீம்புக்காக வரம்பு மீறி இன்னும் செய்வான். அதற்கு மாற்றமாக அவனுக்கு நேர்வழியை பிரார்த்தித்தோம் என்று சொன்னான், யாரா இவனுக்கு நேர்வழியை கொடு, இவன் நல்ல மனிதராக மாற்று. இப்படி நாங்கள் அவனுக்கு நேர்வழியை பிரார்த்திப்பது என்பது அவனுடைய உள்ளத்தை குளிர்ச்சியாக்கும், அவன் ஒரு நல்ல மனிதராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது அப்போ இதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போ சவிப்பதன் மூலம் என்ன நடக்கும், அவன் இன்னும் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த பாவத்துக்கு தான் தள்ளப்படுவான். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, நமது நோக்கம் எல்லாம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், பாவம் செய்யக்கூடிய மனிதன் திருந்தி வாழ வேண்டும், நல்ல மனிதனாக மாற வேண்டும், அவன் ஒரு நல்லவனாக மாற வேண்டும், இதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த நோக்கம் உள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அவர்களுக்கு அப்படி பாவம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களை கண்டால் நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க முயல வேண்டுமே தவிர, நாம் சபிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடாது. அப்படி மாறுவோமாக இருந்தால் இன்னும் அவனை அந்த பாவத்தில் அது தள்ளக்கூடியதாகத்தான் அந்த வார்த்தைகள் இருக்கும். நவுது பில்லா, அந்த நிலையை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப நாங்கள் சட்டத்தை விளங்கி கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு பாவத்தை சபித்தல் என்பதை அனைத்து மார்க்க அறிஞர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில். ஆனால் குறிப்பாக ஒருவரை சபித்தல் என்பதை அறிஞர்கள் அனுமதிக்கவில்லை. ஒரு காஃபிரை கூட அவன் உயிரோடு இருக்கிறான், உயிரோடு வாழக்கூடிய ஒரு காஃபிரை கூட நேரடியாக சபிக்க கூடாது என்று தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஏன், அவனுக்கு நேர்வழி கிடைக்கலாம், அவன் ஒரு நல்ல மனிதனாக என்ன செய்யலாம், மாறலாம். சில பொழுதுகளை நீங்கள் பார்க்கலாம், அநியாயக்கார ஆட்சி நடக்குது சிரியாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா, பஷார் ஒரு மோசமான ஆட்சியை செஞ்சு கொண்டிருக்கலாம் இல்லையா, இவனுடைய அநியாயங்களை பார்க்கும்போது என்ன செய்யுது, அப்படியே கொதிக்குது இல்லையா, முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களை பார்க்கும்போது அப்படியே நமது உணர்வுகள் எல்லாம் அப்படியே கொதிக்கிறது. அப்போ இவனை என்ன செய்யணும், இவனை சபிக்க தான் வேணும் இல்லையா. ஆனால் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாவிடத்தில் பிரார்த்திங்க, இவனுடைய ஆட்சியை வந்து முடிவுக்கு வர்றதுக்கு அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவனை நேரடியாக சபிக்கிறது இல்லை, யா அல்லாஹ் இவனுடைய ஆட்சியை முடித்து விடு, இவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மோசமான நிலையிலிருந்து மக்களை மீட்டெடுத்து விடு, இப்படி நீங்கள் பிரார்த்திங்கள் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். வன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, குஃப்ரிலே மரணித்து விட்டார்களா, இப்போ ஃபிரௌன் குஃப்ரில் மரணித்து விட்டான், அதே மாதிரி காரூன் குஃப்ரில் மரணித்து விட்டான், சபிக்கலாம். ஆனால் அவர்களை சபிக்கிறது நமக்கு எதுவும் பயன் இருக்குதா, கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன செய்யலாம், இவர்கள் குஃபுரிலே மரணித்து விட்டார்கள். ஆனால் ஒருத்தன் குஃபுரில் உயிரோடு இருக்கும்போது அவனை சபிக்கக்கூடாது, ஏன், அவனுக்கு நாங்கள் நேர்வழியை தான் விரும்புகிறோம், அவனுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், அவனுக்கும் நேரான வழி கிடைக்க வேண்டும், அதற்குத்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டுமே தவிர அவனை இன்னும் குஃபுரில் தள்ளக்கூடாது. அப்போ எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையிலே இந்த பெரும் பாவம் எது, நமது நாவினால் நடக்கக்கூடிய நிறைய ஆபத்தான விஷயங்களில் இது ஒரு பெரும் பாவம். எது? சாபமிடுதல். எனவே பெண்கள் தாய்மார்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் பிள்ளைகள் மீது எந்த அளவு பெற்றோர்கள் அன்பு வைத்திருக்கிறோமோ, அதே போன்று இப்படியான கோபமான சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி சபிக்கக்கூடிய வார்த்தைகள், சாபத்துக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சூன்யமாகிவிடக்கூடாது. அப்போ எனவே நாங்கள் இதில் மிக பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை அல்லாஹ் விரும்புகிறான் இல்லையா? கவுலும் மஃஃபிரத்துன் ஹைரும் மின் சதகத்தின் எத் பஹாது. நாங்கள் பார்த்தோமா இல்லையா? அதாவது நல்ல வார்த்தை என்பது நோவினை தரக்கூடிய சதக்காவை விட சிறந்தது. நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தைகளை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ நல்லவற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்றால் நல்லவற்றை பேச வேண்டும். அப்போ எனவே இப்படியாக சாபமிடுதல் இந்த மோசமான பண்பிலிருந்து நாம் விலக வேண்டும். எப்படி நமக்கு மத்தியில் பிரச்சனைகள், என்ன மாதிரியான சண்டை சச்சரவுகள் எது வந்தாலும் மார்க்கத்தினுடைய வரம்புகளை பேணி செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.